தேவை பொழுது கத்துடைய செய்திகளை நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவடைய வார்த்தை ஒரு ஆண்டை நம்ம பிடித்து ஒரு ஆண்டுக்குள்ளே நாம் கடந்து செல்ல இந்த வேளையில் தேவடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆகவே தேவடைய செய்திக்கு தேவடைய வசனத்துக்கு நாம் நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வோம். கத்துடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சோ இந்த வேளையில் நாம் கத்துடைய செய்திகளை நாம் கடந்து செல்ல போறோம். சோ பாஸ்டர் ப்ளீஸ் கம்ப்ளீட் மீண்டும் ஒரு தடவை நாம் உற்சாகமாக கரைகளை சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லத்தக்கதாக கல்விக்கு ஏற்ற நாவை அவருக்கு தயாரிச்சிருக்க தள்ளி வேண். சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை அவருடைய நாவலை இருக்கு என்பதை நான் அறிவேன். நீங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு நம்புறாகவே நம்முடைய இருதயங்களை விருந்த சிதறம் பண்ணுவோம். தேவடைய வசனம் நல்ல உள்ளத்தில் விழுந்த அதே போல 100, 60, 30 நமக்குள்ள பலன் கொடுக்கட்டும். கத்தோட நாவு பயப்பட்டு ஆடு நாபத்தி
பயப்பட்டார். இந்த வாக்குத்தத்தை இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்த பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்தின போது பல்வேறு சிந்தனைகள் மனதில் வந்தது. இந்த ஆனிவர்சரிக்கு இது பொருந்தும் காரியங்களை குறித்து. ஆனால் இப்போது எனக்கு முன்பாக பேசின உங்கள் போதகர் தாஸ் அவர்கள் அந்த காரியம் தொட்டுட்டு போயிருக்கார். சோ என் செய்தியிலே கொஞ்சத்தை எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் நேரத்தை மிச்சப்படுத்திடலாம். கத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். உபாகமம் 33:27 வாசியுங்கள். டியூட்ரானமி 33:27. உபாகமம் 33:27.
அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார்.
ஆமென். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நம் கண்டுபிடி ஜெயிப்போம். கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றை மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. தப்பனே, காணுகின்ற கண்களை கேட்கின்ற செவிகளை கீழ்ப்படிந்து உணர்கின்ற இருதயங்களை கட்டிடுங்க. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகம புஸ்தகம் கானான் தேசத்தை இஸ்ரவேல சுதந்திரிப்பதற்காக கரையோரம் நின்றபோது மோசேவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம். டைட்ரோனோமோஸ் என்றால் இரண்டாவது ஆகமம் என்று பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது அந்த தேசத்தை விட்டு புறப்பட்ட அந்த சந்ததி முடிகிறது, இன்னொரு இளைய சந்ததி பிறக்கிறது. இந்த இளைய சந்ததி வனாந்தரத்தின் பிள்ளைகள். இவர்கள் உள்ளே நுழைவதற்கு முன்பதாக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான் புதிய தேசத்தை அவர் சோதித்துக் கொள்ளும்படியாக. அதற்காக எழுது. எனவேதான் உபாகம் என்றது ரெப்பிட்டேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் 2 or 3 புக்ஸ் என்று சொல்வார்கள். யாத்ராமத்தில் சொல்லப்பட்டவர்கள் வரும், தேவிராமத்தில் சொல்லப்பட்டது வரும், கடைசியாக எண்ணாமத்தில் சொல்லப்பட்ட பல வரும். என உபாகமம் ரிப்பீட் ஆகுது. இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இயேசு பிசாசை வெல்லுகிற போது அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள். இது அவ்வளவு முக்கியமானது. இதில் வருகின்ற 6:4 ஷெமா பேசேஜ் என்று சொல்வார்கள். எனவே அது முதலா அந்த பேசேஜ் வந்து மிக முக்கியமான ஒரு பிரேயர் பேசேஜாக அவர்கள் யூதர்கள் அதை பயன்படுத்தினார். இது நிறைய உபாகம் நிறைய சொல்லலாம். அதிலே இந்த விசேஷம் என்னவென்றால், உபாகம் என்பது மோசே எழுதின கடைசி புத்தகம். அந்த கடைசி புத்தகத்தில் அந்த புத்தகத்திலே 3 உரையை அவர் ஆற்றுகிறார். 3 டிஸ்கர்ஷன்ஸ் வருது. அதுல கடைசி உரைதான் அந்த உரையில் அவர் சொல்லுகிறார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பெயர் உனக்கு ஆதாரம் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே நாம் நம்முடைய உரிமைகளை இழந்தோம், தேசத்திலே நம்முடைய உடைமைகளை இழந்தோம், தேசத்தில் நம்முடைய உறவுகளையும் இழந்தோம். இதுதான் நம்முடைய அவலமான கடந்த காலமாய் இருக்கிறது. இறந்த காலத்தினுடைய கடுமையான அந்த கனவுகள் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தர் புதிய தேசத்திலே புதிய ஒரு பாதையை திறந்தார். ஏராளமான பேர் இந்த தேசம் வந்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இலங்கை யுத்தம் செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம், ரெண்டு நல்ல காரியம் பண்ணிச்சு. ஒண்ணு என்னன்னா, உள்ளே இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்தில் கணக்கெழுதி கொண்டிருக்கிறவர்களை இன்று கணக்கற்ற தேசங்களுக்கு உயர் பதவியில் கத்தை கொண்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அரசியலே இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் வக்கீலர்களாக சிறந்த டாக்டர்களாக பெரிய நிலைக்கு பிள்ளைகளை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை. சொல்ல போனால் ஹாம்பர்கில் இருக்க ஒரு மினிஸ்டர் நம்முடைய தேசத்தை சார்ந்தவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்ப பார்க்கிற போது இப்படிப்பட்ட நிலைக்கு மக்கள் உயர்த்தப்பட்டிருக்க ஒரு காரியம், அதை விட சிறந்த காரியம் என்ன தெரியுமா? யாழ்ப்பாணத்தில் இருந்தா அங்கேயே இருந்திருப்போமோ? ரட்சகர் இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் தான், அதுவும் இந்த பிரதேசத்தில், இந்த ரூர் கெபிக்ல தான் நூற்றுக்கணக்காய் மக்களை கத்த ரட்சிச்சார். ஹல்லேலூயாமே. கொஞ்சம் ரட்சிக்கப்பட்ட கை தூக்கமே. இங்கே ஜெர்மனி வந்து பாருங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க. கத்திரிஸ்தோதர். ஹல்லேலூயாமே. இங்கே வந்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. தேவன் தேசத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய காரியம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு நித்திய தேசத்தை, அற்புதமான தேசத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருந்தார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த இந்த தேசத்தில் ஜெர்மன் தேசம் நம் நன்றியுள்ளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இங்க நாம் பார்க்கிற போது, அப்ப மோசே என்ன சொல்றாரு, இந்த தேசத்திலே வருகிற போது, இப்ப இதுவரைக்கும் மோசே நடத்திக்கிட்டே வர, இப்ப கடைசியா ஜனங்களுக்கு ஒரு கேள்வி, ஐயோ மோசே போயிட்டான்னா என்ன பண்றது? அந்த சமயம் மோசே கொடுக்கிற ஆறுதலின் வசனம் இது, அனாதி தேவனே உன்னுடைய அடைக்கலம், அவருடைய நித்திய பெயர் உனக்கு ஆதாரம் என்று அவர் கொடுக்கிறார். ஏன் அவன் சொன்னான் என்பதற்கான காரணங்களை நான் ஒன்றாக சுருக்கமாக வைக்கப் போகிறேன். முதலாவதாக இஸ்ரேல் யாருமே நம்பிக்கை வச்சாங்க தெரியுமா? 8:11-18 வசனங்களை எடுத்துக்கோங்க. 8:11-18 இன்னொருவர் உபாகம் 23:7 வேகமாக.
நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌகரியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே.
ஹல்லேலூயா. வனாந்தரத்திற்குள்ளே மக்கள் வந்த பிறகு அவர்கள் இறைச்சியை யோசிச்சு எகிப்துக்கு திரும்பிட்டார்கள். அப்படி யோசிக்கிறாங்களே, ஈத்து தேசம் தான் இறைச்சி ஏராளமா கிடைச்சது, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு, அதெல்லாம் இங்க இல்லையே இந்த தேசத்துல. இது ஒரு தேசமா? அது முதலா வனாந்திரம், ஒரு வனாந்திர வாழ்க்கை கொண்டு போய் அந்த நாட்களில் செல்வ செழிப்பா இருந்த தேசம் எகிப்து தேசம், நாகரிகத்தை உச்சாணி இருந்த தேசம் எகிப்து தேசம், அங்க எல்லாம் கிடைச்சது, நமக்கு எல்லாவற்றையும் விட்டு வந்து விட்டோம் என்று சொல்லி அவள் ஒன்றை காண்பிக்கிறார்கள், எகிப்தின் மீதான நம்பிக்கையை காண்பிக்கிறார்கள். இரண்டாவதாக யாத்திரா 32:4 உபாமம் 23:7 வாசிங்க. உபாமம் 23:7 நான் ஏன் இந்த வசனத்தை சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு? எகிப்த ஆண்டவர் எகிப்துக்கு போகாதன்னு சொன்னால எகிப்து என்ன வெறுதுன்னு சொல்லல. எகிப்தை வெறுத்து விடு, எகிப்தை ஒதுக்கி விடு, ஆனால் எகிப்து என்னை மறந்து விடாதே. ஏனென்றால் எகிப்தியன் உன்னை ஒரு காலத்தில் போஷிச்சா என்று சொல்லி அந்த கத்தர் அந்த தேசம் ஒன்று போஷிச்சது. எனவே எகிப்து தேசம் நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லிட்டு பாருங்க. எகிப்து தேசம் எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல காரியங்களை கத்தர் செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் பார்க்கிற போது இவர்கள் சொல்லுகிறார்கள், முதலாவதாக எகிப்து மீது நம்பிக்கை வைக்கிற போது கத்தர் சொல்றாரு, எகிப்த நம்பாத, ஆனா எகிப்தின மறக்காத. ஆமே. கத்தர் ஸ்தோத்திரம். எனவே டோன்ட் ரிட்டர்ன் டு ஈஜிப்ட், எகிப்து மீது நம்பிக்கை வைக்காதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவதாக யாத்திரா 32:4
அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள்.
கன்றுக்குட்டியாக வார்த்துட்டாங்க அவர்கள். அதை கன்றுக்குட்டியாய் வார்த்து விட்டு ஆரம்பம் சொல்றான், இதுதான் உன்னை கூட்டு வந்துச்சு. அவர்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள் இதயத்தில். ஆரோன் எகிப்து தெய்வத்திட்டே திரும்பிட்டான். மோசே காணல, எப்படி நடத்துறதுன்னு தெரியல. அப்ப ஆரோன் இவ்வளவு காலம் கூட இருந்தும் ஜனங்களுக்கு பயந்த ஒரு காரியத்தை இன்று குட்டியை செய்து அவன் ஒரு தவறான பாதைக்குள்ள மக்களை மீது மூன்றாவதாக எண்ணாமம் 14:22-24 வாசியங்கள். எண்ணாம் 14:22-24 பிற எண்ணாம் 14:34 வேகமா எடுத்து வாசியங்கள். பத்து முறை கலகம் செய்தார்கள் மக்கள். ஏன் தெரியுமா? கலகக்கார லீடர்ஸ் இருந்தாங்க. தாதா நபியு, கோராகின் கூட்டத்தார், சில வேளை பார்த்தா ஆரோனும் மிரியமும் கூட தப்பு பண்ணாங்க. அப்ப ஒரு கலக கூட்டத்தார் வருகின்ற போது அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு கூட்டம் இருந்தது. எனவே கலகக்காரர் கூட நம்பினாங்க, எகிப்துக்கு திரும்பி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை திரும்ப விடவில்லை. கர்த்தர் கிருபையால் காலேப் யோசுவா என்கின்ற ரெண்டு பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த கூட்டம் திரும்ப கானான் தேசத்தை நோக்கி நகருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க எப்பயாவது சிந்திச்சு பார்த்தீங்களா? ஆறு நாள் சரி பின்னாடி வர. மூன்றாவது போது கலகக்கார் மீது நம்பிக்கை வைத்தார். நான்காவதாக மோசே என்ன சொல்றான்? யாத்திரா 32:1
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்.
முதலாவது எகிப்தின் மேல் நம்பிக்கை வச்சாங்க, இரண்டாவது கன்றுக்குட்டி மேல் நம்பிக்கை வச்சாங்க, மூன்றாவது கலகக்கார மேல நம்பிக்கை வச்சாங்க, நான்காவது எங்களை அழைச்சி வந்தது மோசே என்ன நம்பிக்கை வச்சாங்க. அதனால்தான் மோசே எழுந்து கொண்டு சொல்லுகிறார், விழித்து சொல்லுகிறான், உங்களை அழைத்து வந்தது கண்டுகுட்டியும் இல்ல, எகிப்தும் அல்ல, அல்லது கலகக்காரும் அல்ல, நானும் அல்ல, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அப்படின்னு உனக்கு ஆதாரம் என்று சொல்லி கானான் தேசத்து வரைக்கும் உள்ள போகல மோசே. மோசே ஆனால் யோசுவா அதை கம்ப்ளீட் பண்றான். இயேசுவை டைப்பாலஜியில் சொல்லுவாங்க, இயேசு இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஜீசஸ், இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் மோசஸ் அண்ட் ஜாஷுவா டுகெதர். மோசே அழைத்து வந்தான், விடுவித்து வந்தான், ஆனால் யோசுவா அழைத்து சென்று அவரை நிலைப்பாறுதலுக்கு உட்படுத்தினான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பவர் மாத்திரமல்ல, நம்மை பரம வீட்டில் கொண்டு சேர்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பரம சேர்க்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். சரி, இப்ப நாம் தேவன் காத்த விதங்களை குறித்து நாம் பார்ப்போம். எரேமியா 8:7, எரேமியா 32:40 குறித்து கொள்ள நேரமில்லை, வீட்டில் போய் தியானிங்கள். எரேமியா 8:7, எரேமியா 32:40. சரி, தேவன் காத்த விதங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் எப்படியெல்லாம் அவளை காத்தாரா? முதலாவது எதிரியின் மூலமாக காத்தார். 400 வருஷங்கள் அவள் இருந்த ஈத்து தேசத்துல யோசேப்புக்கு பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வன் வருகின்ற போது அவன் கொல்லதான் விரும்பினான், ஆனா தன்னை அறியாமலே அவளை போஷித்துக் கொண்டுதான். 400 வருஷம் நல்லா பெருகி கொண்டே போனார்கள். 400 ஆண்டு போஷிப்பு எகிப்து தேசம். நீங்க நினைக்கலாம், ஏன் 400 ஆண்டு அங்க வச்சாருன்னு. 72 பேர் தான் இருக்காங்க இப்போ. 72 பேருக்கு ஒரு தேசத்தை கொடுக்க முடியாது, கொடுத்தா அடுத்த தேசம் தான் அடிச்சு கொண்டுடும். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும், ஒரு தேசத்தை சுதந்திரிக்கடவு ஆயிரக்கணக்காய் வளரட்டும், அதன் பிறகு அவர்களை கொண்டு போய் நான் அவர்களை சேர்ப்பேன் என்று. எனவே ஒரு காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது, ஒரு பெரிய தத்தளிப்பு இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, என்ன செய்யலாம், எப்படி போறது, ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா கத்தர்ந்த நாட்களிலே நம்மை காத்து விதங்கள் அதிசயமானவர்கள். ஹல்லேலூயா. தேவன் எதிரியை கொண்டே நம்மை காப்பாற்றினார். இந்த ஒரு தேசத்தில் நான் நிறைய அந்த லா சமாச்சாரங்கள், எனக்கு சட்டம் பிடிக்கும், நான் நிறைய கேசஸ் டீல் பண்ணேன். அப்படிதான் நான் இலங்கையை அறிந்து கொண்டேன். நான் இலங்கையை கற்றுக்கொண்டதே கேஸ் மூலமாக. கேஸ்ல எல்லா ஊரும் வரும் இல்ல, அப்ப அதெல்லாம் பார்த்தா நான் தெரிந்து கொண்டேன். அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த தேசத்திலேயே அடைக்கலம் தேடி வந்தோம், கடைக்கலம் கொடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் சொல்லுச்சு, அதை எதிர்த்து நம்ம வழக்கு போட்டோம். அந்த வழக்கறிஞருக்கு யார் காசு கொடுத்தா? கவர்மெண்ட் கொடுத்துச்சு. மறந்துட்டீங்களா? ப்ராசஸ் காஸ்ட் ஹில்ஃபே யார் கொடுத்தா?
கவர்மெண்ட் கொடுத்துச்சு. கவர்மெண்ட் சொல்லு நீ வேண்டாம், நீ ஒராண்டுக்கு திரும்பி போ. நாங்க சொல்ல திரும்பி போக மாட்டோம், நீ சொல்ற தீர்மானத்தை மாற்று. வழக்கு போட்டோம். வழக்கு போட்ட உடனே லாயர் ஃபீயும் கோர்ட் ஃபீயும் யார் கட்டினா? கவர்மெண்ட் கட்டுச்சு. அதுக்கு ப்ராசஸ் காஸ்ட் நானே எத்தனை பேர் வாங்கி கொடுத்தேன். ப்ராசஸ் காஸ்ட் ஹெல்ஃபே. பார்வனுக்கு பிடிக்கவே இல்லை ஜனங்களை, ஆனா சொல்ல பிடிக்கலையா? நீ தான் அவளை போஷிக்க போற. என் காலம் வருகிற வரைக்கும் அவர்கள் போஷிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. எவனும் தலைவருக்கு முடிய கூட தொட முடியாது. ஆமே. பிள்ளைகளை கழுத்து நினைச்சு கொல்லப்பட சொல்றான். ஆண்டவர் தாதிகள் மூலமாக, அந்த மருத்துவ செயல் மூலமாக பிள்ளைகளை உயிரோட காத்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வேலை வருகிற வரைக்கும் அந்த எதிரிகளுடைய இடத்துல தான் இருந்தாங்க, ஆனால் பாதுகாப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயாமே. எவ்வளவு ஆன்டி ஃபாரினர் ஃபீலிங்ஸ் என்னென்னமோ இருந்துச்சு, வேண்டாம் என்று சொன்னால், ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த நிலையில் நம்ம பிள்ளை உயர்த்தப்பட்டிருக்கலாமே. உனக்கு எத்தனை பேர் தெரியும், போன வாரம் ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள். இனி இமிகிரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கதவு திறந்திருக்குது ஜெர்மன் தேசத்தில். மற்ற நாடெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கு, அண்டையிலுடைய இங்கிலாந்து அமெரிக்கா முதற்கொண்டு. ஆனால் ஜெர்மன் தேசம் இன்னும் வைடா திறந்திருக்கு. இமிகிரண்ட்ஸ் லாவை அவர் ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் என்றால் அதிகமான மக்கள் வரும்படியாக. வேண்டாம் என்று சொன்ன தேசத்திலே வேண்டும் வேண்டும் என்று நம்மை அழைத்து வருகின்ற ஒரு பாதை திறக்கலாமே. நான் தீர்க்கசமா ஒரு காரியத்தை சொல்ல போறேன். உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க உங்களை போஷிக்க போறாங்க. ஹல்லேலூயா. உங்களை விரும்பாதவர்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயாமே. வீடானாலும் வேலை ஸ்தலமானாலும் பள்ளிக்கூடமானாலும் பல்கலைக்கழகமானாலும் நீங்கள் நடமாடும் எந்த இடங்களிலேயும் உங்களை வேண்டாம் என்று சொல்கிற மக்கள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்கள். அவர்கள் உங்களை ஆசீர்வாதம் மாறப்போகிறார். ஹல்லேலூயாமே. கதை செய்வார். ஆமே. கர்த்தருடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, முதலாவது எதிரிகள், முதலாவது அவர் எதிரிகளை கரத்தாலே போஷிக்க, இரண்டாவதாக தூதரின் கரத்தாலே போஷிக்க. தூதருடைய அப்பத்தை மனுஷனுக்கு ஃபீட் பண்ண கொடுத்தாராம். அதுல வாசிக்கிறோம் மன்னாவை குறித்து சங்கீதம் 78:24-25 சொல்லு, தூதர்களின் அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். They ate the bread of the angels. தூதர்கள் மூலமாக போஷிக்குவாங்க. மன்னாவா பொழியுது, கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. அதை கொண்டு நான் 40 வருஷங்கள் வனாந்தத்தில் கர்த்தர் அவர்களை போஷித்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். ஹல்லேலூயாமே. தேவன் நம்ம இவனாந்திர ஜீவிதம் எப்படி போஷிச்சார் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான முறையில் நாம் போஷிக்கப்பட்டோம். உண்மையில் நான் ஒரு விதத்தில் யோசிக்கிறபோது இந்த தேசங்களுக்காக கத்தரை சோதிக்கிறேன். இந்த தேசம் முதல்ல வந்தபோது லாங்குவேஜ் பிரச்சனை, கல்ச்சர் பிரச்சனை, கலர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு இருந்துச்சு. எல்லா பிரச்சனையின் நடுவிலையும் கர்த்தர் எல்லா விதமான போஷிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இன்றைக்கு நம்மை நல்ல நிலையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ தூதர்களின் அப்பத்தாலே போஷிக்கும் தேவன் கத்தர் வானத்தின் மன்னாவினாலே அவருடைய போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, மூன்றாவது எப்படி போஷிச்சாரா? அவங்க கரத்தாலே பயிரிட்டு போஷிக்கப்பட்டார்கள். யோசுவா 5:12 வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே கானான் தேசம் பிரவேசிக்கிற வரைக்கும் மன்னா பொழிந்தது, காலை வச்சா நின்று போச்சு. இனி அவர்கள் தப்பிப்பயரானதை பறித்து சாப்பிட்டார்கள். அடுத்த வருஷம் தானாய் விளைந்ததை சாப்பிட்டார். மூன்றாம் நாள் விதைத்து அறுத்து சாப்பிட்டார்கள். ஆமே. இப்போது அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவர்களையும் பங்காக்கி அவள் செய்ய வைக்கிறார். நான்காவதாக கர்த்தர் போஷித்த விதம் இயற்கையினூடாக போஷித்தார். இயற்கையினூடாக போஷித்தார். எப்படி? காடைகள் வந்து விழுந்தது, தண்ணீர் பாறையிலிருந்து வடிந்தது. இப்படியாய் ஆசீர்வதித்த அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் இயற்கையின் மூலமாக அவளை போஷித்தார் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை எப்படியும் போஷிக்க வல்லவர். இன்னைக்கு பலர் என்கிட்ட வருவாங்க. நான் துபாய் போயிருந்தேன். துபாய் தேசம் நல்ல, நான் போன இடம் பெரிய சர்ச்சு, எல்லாம் பெரிய பெரிய மேனேஜர்ஸ் நல்ல பொசிஷனா, எல்லாம் நல்லா இருக்காங்க. பொண்ணு விளையும் பூமி என்பார்கள் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு இளைஞர் சகோதரர் கொஞ்சம் பேர் என்ன சந்திச்சாங்க. அவள் செய்தியை கேட்டா அழுது போனேன். அதில் ஒருத்தர் சொன்னாரு, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் துபாய்க்கு வந்து 23 வருஷம் ஆச்சாம். அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு புறப்பட்டாராம். கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசம் மனைவியோட இருந்துட்டு புறப்பட்டாராம். இப்போ மகளுடைய கல்யாணம், மக கல்யாணத்தை ஸ்கைப்ல தான் பார்த்தாராம். ஏன் என்று கேட்டால் இந்த 23 நிமிஷம் போக முடியல. அந்த ஏஜென்ட் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டான். அவர் அங்கேயே இல்லீகலா ஏதோ பண்ணி சபை அவருடைய சப்போர்ட் எப்படியோ பாவம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து கொடுத்து அந்த குடும்பத்துக்கு உத்தவமா இருந்து அந்த குடும்பத்தை போஷித்து வருகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய காசு இருக்கு, எல்லா விதமான வசதி. அந்த நாட்டில் கூட ஒரு வேதனைப்படுகின்ற மக்கள் இருப்பதை பார்க்க போது நாங்கள் துக்கம் அடைகிறோம். ஹல்லேலூயாமே. மிக அதிகமாக நாம் துக்கம் அடைகிறோம். ஆமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனவே நாம் பார்க்கிறப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை விதவிதமாய் ஆண்டவர் போஷிக்கும் தேவனாக இருக்கிறார். மனுஷர் கைவிட்டால் தேவன் கைவிடுங்க தேவன் அல்லவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவர் பெரிய பாஸ்டர். அந்த பாஸ்டர் தன்னுடைய ஸ்டோரியை சொன்னார். கேரளாவிலே என்னுடைய அப்பா ஒரு ஸ்ட்ரீட் இவாஞ்சலிஸ்ட், காலில் செருப்பு படாமல் தெருவில் நடந்து ஒளிஞ்சிவார், கையில் காசு இல்லாமல் செத்தே போயிட்டாரு. அவருக்கு மருந்து வாங்க கூட காசு, இறந்து போயிட்டாரு. அம்மா ஒரு விதவி, ஆனால் கர்த்தருக்கு உண்மை உத்தவமாய் இருந்தாள். ஒரு நாள் சாப்பாடே இல்லை, பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் பிள்ளை உட்காந்துருக்கோம், சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கண்ணீரோடு அம்மா ஜெபித்தார்கள், ஆண்டவரே நீங்க காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன், எங்களை நீங்க போஷிக்கவில்லன்னு விசுவாசிக்க என்றால் டங்குன்னு சத்தம் கடிச்சான். கண்ணை திறந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மாம்பழம், இவ்வளவு பெரிய ஒரு மாம்பழம் விழுந்துருச்சான். ஒரு காக்கை பறந்து போகுது, அந்த மாம்பழத்தை காக்க தூக்கிட்டு வர முடியாது, நமக்கு தெரியும். மாம்பழத்தை இப்ப வடையை தூக்கிட்டு வரும், அதெல்லாம் தெரியும் நமக்கு. ஆனால் மாம்பழத்தை இவங்க எடுத்து பார்த்தா அதில் அழகு பதித்ததற்கான அடையாளமே இல்லையா? அப்ப எப்படி தூக்கிட்டு வந்துச்சு? காலாலையும் தூக்க முடியாது, வாயாலையும் தூக்க முடியாது, எப்படி தூக்கி வந்தே தெரியாது. அவர் சொல்லுகிறார், பாஸ்டர் நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேன். என் மகன் நம்ப மாட்டேன்றான். ஏன் தெரியுமா? பாலும் தேர் ஓடுகிற ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்தவன். அவன் இதுல அவன் வீட்டுக்கு வெளியே நாலு கார் நிக்குது, இருக்கிறதே ரெண்டோ மூணு பேரு. வீட்டுக்கு வெளியே நாலு கார் நிக்குது, எல்லா வசதிகள், கடல் போன்ற வீடு, மனம் நிறைந்த வாழ்க்கை, எங்க பார்த்தாலும் செல்வம் எல்லாம். இதை பார்த்தே புள்ள வளர்ந்துட்டான். அப்பா கட்டகதை கண்ணீர் கதையா சொல்லிட்டு இருப்பாரு, அப்படியே சிரிக்கிறான். அவன் அவரை கிண்டல் பண்றான். ஏனென்றால் அவன் இந்த அதிசயத்தை பார்க்காதவன். ஹல்லேலூயா! இந்த அதிசயத்தை அவன் பார்க்கவே இல்லை. அதனால உபாவம் எழுதப்பட்டுச்சு, நீ பல அதிசயத்தை நீ பார்க்கல, அதனால எழுதி வை, உன் பிள்ளைக்கு இதை சொல்லிக் கொடுன்றார். ஆமே. தேவன் எப்படி கர்த்தர் விதவிதமாய் போஷிப்பார். ஆமே. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டம், அதிசயமாய் கர்த்தர்களை நடத்ததை பார்த்திருக்கிறேன். நான் சொல்ல வெட்கப்படவே இல்லை. ஒரு பீரியட்ல சரியான டஃப் பீரியட் எங்க வீட்டில், ஆனால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு சின்ன ஒரு குக்கர் வச்சிருந்தோம், ரைஸ் குக்கர். இப்ப அது இல்ல, அதனாலுமே மானுமெண்டா வைக்க விரும்பினா அது எங்கேயும் போயிடுச்சு. சின்ன குக்கர், அந்த குக்கர்ல தான் என் மனைவி சோறு வடிப்பார்கள். அஞ்சு பேர் வந்தாலும் அது போதும், பத்து பேர் வந்தாலும் போதும், பதினஞ்சு, நான்கே பதினஞ்சு முதல் இருபது பேர் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். இவ்வளோண்டு குக்கர்ல சாப்பாடு சமைச்சா போதும். அது எனக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு அதிசயம். இது ஒரு நாள்ல பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது. எங்களுக்கு இது புரியும். இதை குறித்து நான் பல இடங்களில் பேசவில்லை, ஆனால் இன்றைக்கு நான் பேச துணிகிறேன். எங்க சர்ச்சில் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எனவே எங்க சர்ச்சில் தைரியமா இதை பேசுவேன். அது இல்லையா? ஏன்னா அதில் பங்கேற்றவர்கள் இன்னும் எங்க சர்ச்சில் மெம்பரா இருக்காங்க. அவங்களே அதிசயம், என்ன ஆண்டி இப்படி ஆகுது? நான் என் வாழ்க்கையில ரசித்தே சொல்லுகிறேன், சிந்திக்கிற போது நீ ஒரு பெரிய ஒரு ஞானியாயிரு, விசுவாசிக்கிற போது பிள்ளையாயிரு, ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பேசுவோம், விசுவாசிக்கிற போது ஞானியாயிடுறோம், அது எப்படி முடியும்? பாஸ்டர் சும்மா சொல்றாரா? இல்ல பாஸ்டர் வேற யாராவது சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களா? இல்ல அப்படிலாம் சிந்திக்க தோணும். வீட்டுல இவ்வளவு சோறு வச்சிருந்திருப்பாங்க, எல்லாரும் கொண்டு வந்திருப்பாங்க, அவன் பகிர்ந்து சாப்பிட்ட போது எல்லாருக்கும் பத்திருக்கும். இல்லை, ஒரே ஒரு பாத்திரம் தான். அது ஒரு பெரிய ஒரு அதிசயம். வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிடைப்பு எங்க சபையாரின் கேட்டு பாருங்கள், இந்த அதிசயத்தை தெரிந்து கொள்வீர்கள். சிந்திக்கிற போது ஞானியா இரு. உலகத்து ஞானியை விட நம்ம பெரியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்தினுடைய பையன், தேவனுடைய பைத்தியம் எனப்பட்டது, தேவன் உலகத்தினுடைய ஞானத்தை காட்டிலும் பெரியது என்று சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். விசுவாசியுங்க, விசுவாசியுங்க, விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை நிச்சயமா நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா! நான் உயிரோடு வாழ்றதே ஒரு மெடிக்கல் மார்வல், உயிரோடு வாழ்வதே மெடிக்கல் மார்வல். ஹல்லேலூயா! ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்ப வர்றேன், ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான செய்தி, டாக்டர்ஸ் மிஸ்டேக், ரெண்டு முறை மிஸ்டேக், காம்ப்ளிகேஷன். ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன் நான். நான் சொன்னேன் இன்னைக்கு டாக்டர்ஸ் பண்ணாத கர்த்தர் செய்வாரு, வர்றதுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு வந்திருக்கேன். ஹலோ யாமே. விசுவாச தேவன் மாதிரி என் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். 27 வருஷமாங்க நான் ஆபரேஷன் இல்லாமல் சுத்தி கொண்டு இருக்கிறேன். என் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் தெரியும். ஜெரோம் நீங்க இருந்தீங்க அந்த நாட்கள்ல, நீங்க ரஜி நீங்க இருந்தீங்க. உங்க சபையிலே உங்களுக்கு முன்பாக நான் மூச்சு தளர்ந்து, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கதா? இயேசு ஃபர்ஸ்ட் பேசுறேன். தடு பயங்கரமான தடுமாற்றத்துக்குள்ளே நான் போறேன். ஆனால் தேவன் இன்னை வரைக்கும் உயிரோடு ஒரு ஆபரேஷன்ல எங்க டாக்டரும் ரிட்டையர் ஆயிட்டா, ஒரு டாக்டர் செத்தே போயிட்டாரு. ஆமே. இறந்தவனை சுமந்தவனும் இறந்துட்டான் ஆயிடுச்சு. ஆனால் தேவ கிருபையினால இன்னவரை என்ன ஜீவனோட வைத்திருக்கா? விசுவாச தேவ மகிமையை காண்பார். இயற்கையிலே மாற்றங்களை கர்த்தர் செய்வார். ஆமே. கர்த்தர் அற்புதமான முறையில் நம்ம காப்பாற்றும் தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் காப்பதற்காக கையாண்ட வழிகள் அடுத்த தலைப்பு. முதலாவது, இயற்கையை மாற்றினார். வெயில், மழை, இடிமுழக்கம், சூரியன், சந்திரன். யோசுவா 10:12 வாசிங்க. 10:12
கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும்,
சூரியனே நீ குபியன் மேலும்,
சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும்,
நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும்
தரித்து நில்லுங்கள் என்று.
தரித்து நில் நிக்குது. ஓகே, ஆமென். இயற்கையை மாற்றினார், கல்மழையை பெய்ய செய்தார், அற்புதமான முறையில் நடத்தினார். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயற்கையை மாற்றினார் கர்த்தர். அப்படிதான் பெரிய அதிசயத்தை அவள் வாழ்க்கையில் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது இந்த காலத்தில் நடக்குமா நீங்க கேட்கறீங்க. அவங்களுக்கு தெரியும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள், அவர் தான் என்னுடைய புக்கை வெளியிட்டார் இந்த ஏப்ரல் மாசம். நான் போற போய் போஸ்டர்ஸ் இருந்துச்சு அவருக்கு ரூபாங்க. சரியான டென்ஷன் அப்பயே 50,000 பேர் வந்திருக்கிறார்கள். தைரியமா என்று கர்த்தர் வசந்து சொன்னார். அவர் இப்போ சமீபத்தில் பெரிய பிரச்சனைக்குள்ளானா நீங்க உங்களுக்கு தெரியும். அவரை விரோதமாக போலீஸை தூண்டி விட்டு 27 வழக்குகள் போட்டு அவரை எப்படியாவது உள்ள தள்ளணும்னு சொல்லி, அதுவும் பின்ன வெயில் எடுக்க முடியாத வழக்குகள்லாம் போட்டு என்னென்ன பண்ணாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்க கன்னியாகுமரியில் மீட்டிங் நடத்துறாங்க. கன்னியாகுமரியில் பெரிய ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது அரேஞ்ச் பண்ண ரொம்ப முன்னாடி இப்ப இவங்க நினைச்சாங்க, இவர் ஐயா உள்ள போயிட்டாருனா இவங்க மீட்டிங் கேன்சல் ஆகும்னு. அவர் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? சிலர் சொன்னாங்க மீட்டிங் நடக்கான இவர் வரமாட்டாரு, பயங்கரமா பேசினாங்க, டிவியை திறந்தா இதுதான், நியூஸ் பேப்பர்ல இதுதான். உடனே மோகன் சி லாசரஸ் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. என்ன நியூஸ் தெரியுமா? கன்னியாகுமரியிலே எங்களுடைய கூட்டம் நடைபெறும், அதுக்கு கீழே மோகன் சி லாசரஸ் பங்கு கொள்ளுகிறார். நீ செய்யறது செஞ்சுட்டு போ. இதை பார்த்தப்போ நாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனோம். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் செக்யூரி நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டாங்க. நீ படிக்கிறவன் படிச்சுக்கோ வர்றவா. உடனே இவர்கள் சொன்னார்கள், இன்று முதல் போராட்டம், ஓயாமல் போராட்டம், ஜெயிலுக்கு போற வரைக்கும் போராட்டம். நாங்க எல்லாம் போராட்டம் பண்ண நேத்து டேட்டா குறிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது, தமிழ்நாடு ரெட் அலர்ட் குள்ளே. ரெட் அலர்ட் என்றால் பயங்கரமான இடி மழை பெய்ய போகிறது, பெரிய வெள்ளம் வரப்போகிறது, சென்னை காவு கொண்ட வெள்ளம் போல ஒரு வெள்ளம் வரப்போகுது, முக்கியமாக கன்னியாகுமரி. ஏன்னா கடல் ரெண்டு பகம் மூணு பகம் கடல், எனவே வரப்போகுது என்று சொன்னார்கள். இவங்க மீட்டிங் நடக்கும், அடாத மழை பெய்தாலும் விடாது கூட்டம் நடக்கும் என்று சொல்லி போட்டாங்க. முதல் நாள் முதற்கொண்டு அவர் பேசினார். இதுல 3-4 கூட்டங்கள் நடைபெற்றது. என்ன நடந்திருமா அவளுக்கு? இந்த மழை பெய்யும்னு பயந்துட்டு இந்த கூட்டம் கூட வர்றதுக்கு தான் நாம வரல. மழை பெய்யும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இந்த கூட்டம் கூடி இந்த கூட்டத்தை கலைச்சி நாளை பிடிச்சி ஜெயில போடுறான்னு அது கொண்டு என்னன்னு யோசிப்பான் தெரியாது. ஆனால் அவன் வர்ற அவன் வர்றேன் அது பிசு பிசு போயிட்டு அந்த போராட்டம் ஒன்றுமெல்லாம் இத்தனையும் கோர்ட் ஆர்டரோட வந்திருந்தார்கள். அது பிசு பிசுத்து போயிட்டு ஆனா கூட்டமா இதுவரை வரலாறு காணாத கூட்டம், கடல் அலையா மக்கள் தலையா என்று சொல்கிற அளவுக்கு கூட்டம், பயங்கரமான திரள் கூட்டமான மக்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்ப சமீபத்தில் 2 நாளைக்கு ஒரு பாஸ்டரோட பேச சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இதுவரைக்கும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்க பார்க்கல, பயங்கர கூட்டம், அதுல ஒரு பகுதி கூட்டம் வெளியூர்ல தான் வந்துருச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பாதுகாவலா எங்களை சுற்றி நிற்க, கிறிஸ்தவங்க விசுவாசிங்க, சுத்தி அவர்கள் ஒரு வளையம் அமைத்தார்கள், அவர்களை சுற்றி போலீஸ் வளையம் அமைத்தமா. எதுக்கு? அவரை பிடிக்கிறதுக்கு இல்ல, அவரை பாதுகாக்க. பாத்தீங்களா, எந்த சிங்க கவியில சிங்கம் தின்னு நினைச்சாங்களோ சிங்கம் இப்ப காவல் காத்துட்டு, நீ தூங்கு ராஜா, நான் காவல் காக்கிறேன். இது அதிசயம். இப்ப நம்ம காத்து நான் சொல்லுவேன், ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம் இது. அதை சுற்றி போலீஸ் 3 மடங்கு 3rd level ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க, சுத்தி போலீஸ் இருக்கிறார்கள். கூட்டம் ஜாம் ஜாம் நடந்துச்சு. அவர் பேசினார், என்ன கைதுதான் நீ பண்ண போற, பண்ணிட்டு போ, பண்ணா நான் என்ன பண்ண போறேன், ஜெயிலுக்கு தான் தனியா போறது இல்ல, இயேசு என்னோட வருவார். லாக்அப்ல போடுறியா, இயேசு என்னோட வருவார். இயேசு என்னோட வருகிறபடினாலே இப்ப இங்க பிரசங்கம் பண்றேன், அங்க ஜெயிலுக்குள்ள பிரசங்கம் பண்ணுவேனார். இன்னைக்கு வரத்தும் ஒருவனும் அவர் மீது கை போடவில்லை. இது அதிசயம். இப்போ இந்தியா இருக்கு நிலையை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் ஃப்ரெஷ்ஷா இந்தியாவில் வருகிறேன், அந்த நிலை எனக்கு தெரியும். பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அது நடுவிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் இயற்கை மீது ஆளுகை செய்கிறார். ரெட் அலர்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் சொன்னேன், ரெட் அலர்ட்னா பயங்கரமான இடி மின்னலுடன் மழை பெய்ய போறது ரெட் அலர்ட். அது ஈர்த்தியனுக்கு. நமக்கு ரெட் அலர்ட் என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம் நம்மை காக்கிறது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். அந்த வார்த்தையை சொன்னாதான் இவ்வளவு பிரச்சனை. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். கர்த்தர் நம்மோட துணையா இருக்கிற போது, வல பக்கத்தில் நிழலா இருக்கிற போது, எது அசைக்க முடியும்? ஒன்றும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவது. எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயற்கையை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பராமரிப்பு தத்துவத்தையே மாற்றினார். மத்தையில் நம்ம வாசிக்கிறோம், மத்தைய என்ன சொல்றாரு, நீங்க வந்து ஜெவமணிங்கன்னா உங்களுக்கு ஆடை கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும் இல்லையா, பறவை காட்டுங்கள் விசேஷமானவர்கள் உங்களை கத்தர் பிழை போட்டுவார், நீங்கள் தாவரங்கள் பூக்களை காட்டு விசேஷமான கத்தர் உங்களை உடுத்து வைப்பார் எல்லாம் சொல்றாரு. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் பராமரிப்பு தத்துவம் மாறிச்சு. எப்படி தெரியுமா, கடைகள் இல்லாத சாப்பாட்டு கடைகள் இல்லாத இடத்துல 40 வருஷங்கள் போஷிப்பு லட்சக்கணக்கான மக்களுக்கு. மேலே இருந்து மண்ணா பொழிந்தது, தேவையான போது காடைகள் வந்தது, குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கிடைத்தது, அவைகள் அவர்களை போஷித்தது என்று நாம் பார்க்கிறோம். பராமரிப்பு தத்துவத்தையே கதை மாத்திக்கிறார். அது ரொம்ப விசேஷம். உபாகமம் 29:5 வாசிங்க. உபாகமம் 29:5 கரெக்ட். மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. பாதரட்சியும் கிழிஞ்சு போகல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க நம்ம பிள்ளைகளுக்கு 3 மாசத்துக்கு ஒரு ஷூ மாத்துறோம் கரெக்டா, 3 மாசத்துக்கு ஒரு முறை ஷூ மாத்துறோம். ஏன், கால் வளருது, டிரெஸ் பிள்ளைகளுக்கு வளர்கிறது, நம்மளும் மாத்தணும் அவளும் மாத்தோம். ஏன் நம்ம ஏன் மாத்திரம் தெரியுமா, நேற்றுக்கு இப்படி இருந்தோம் இப்போ இவ்வளோ இழைச்சிக்கிட்டே வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் ஷூவை மாத்துறாங்க, ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. ஏன் என்று கேட்டால் பிள்ளைகள் விழுகிறார்கள், அம்மா சட்டை கடிக்குதுன்றான், அதுதான் கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்டியும் நாம் பார்க்கிறோம். அப்போ பார்க்கிற போது வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, பாதரட்சியை கிழியவில்லைன்னா என்ன அர்த்தம்னா, அவன் வளர வளர துணியும் வளர்ந்துச்சு, அவன் வளர வளர ஷூவும் வளர்ந்துச்சு, அதான் அர்த்தம். அவருடைய பாதரட்சியும் வளர்ந்தது, அவருடைய உடுப்பும் வளர்ந்தது, அது பழசா போகவே இல்லை, நல்லா நீட்டா இருந்துச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய திருநாமத்தின் மேல். நான் இப்ப இஸ்ரேல் போயிட்டு வந்தேன், ஒரு நாளைக்கு 2 முறை உடுப்பு மாத்தணும், வெயில் அடிச்சுன்னு வச்சுங்களேன், சரியான வெக்க அங்க நம்ம ஊர் மாதிரி இருக்கு வெக்க. ஆனால் இவர்கள் வனாந்தரத்தில் நடந்தாங்கன்றப்ப எவ்வளவு வெக்க அடிச்சிருக்கும், எவ்வளவு வேர்வை சிந்திருக்கும். ஆனால் அந்த டிரெஸ்ல வேர்வை நாத்தம் அடிச்ச மாதிரி தெரியல, அதற்கு பதிலாக சென்ட் வாசம் அடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கத்தர் போஷிக்கும் விதைகள் வித்தியாசமான யுத்த யுக்திகளை மாற்றினார். ஃபர்ஸ்ட் இயற்கையை மாற்றினார், பராமரிப்பு தத்துவத்தை மாற்றார், மூன்றாவது யுத்த யுக்திகளை மாற்றினார். 8:14 வாசிங்கள். ஆமென். நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் இஸ்ரவேலுக்காக நின்னான் இல்ல, வெளிநாட்டுக்காரனே அவருடைய நிழல் காத்தது, அவங்களை காத்துக்கிட்டு தான் இருந்தார் அவர் ஒரு காலத்துல. ஆனால் அவர்கள் பாவத்தின் மேல் பாவத்தை செய்து தேவனுக்கு துக்கப்படுத்தி தேவனோடு தூரம் போய் சமுதாயத்தை கெழுத்தபடினாலே இதுவரை அவர்களை காத்துக்கொண்டிருந்த நிழலாகிய தேவன் விலகி போனார். விலகிட்டு எங்க போனாரு, இஸ்ரவேல் மேல வந்துட்டார். 91 சங்கீதத்தின் அந்த அடைக்கலம் இன்னும் அவருடைய சட்டையடி நிழலுக்குள்ளே இஸ்ரவேல் இருக்கிறார்களானால் அந்த நிழல் அவரை விட்டு நீங்கினபடினாலே அவர்கள் மிக வேகமாக மிக எளிமையான முறையில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யுத்த யுக்திகளை மாற்றினார், தேவ முறையை மாற்றினார். இன்னொன்று பார்க்கிறோம், ஆண்டவர் கல்மலையை கொண்டு வண்டுகளை கொண்டு பல்வேறு விதத்திலே அவர்களோடு கூட போராடினார் என்று பார்க்கிறோம். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்குறோமா திருப்பி நான் கிதியோன் ஸ்டோர்ல வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நான் பார்க்கிற போது கர்த்தர் யுத்த யுக்திகளை கூட மாற்றா தமிழ் பிள்ளைகளை காப்பாற்றும்படியா. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் தெரியுமா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம், எத்தனை போராட்டம் நாம் சந்திக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம், எத்தனை குறைவுகளை நாம் சந்திக்கிறோம். ஆனால் என் குறைவிலே நிறைவானவர் அவராய் இருக்கிறார், என்னுடைய போராட்டத்தில் என் பயத்தில் எனக்கு துணையானவர் அவராய் இருக்கிறார். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கப்படியா நான் அசைக்கப்படுவது இல்லவே இல்லை. யார் வலது பக்கத்தில் இருப்பா, பாடி கார்டு. காட் இஸ் மை பாடி கார்டு. ஆமீன். காட் இஸ் மை பாடி கார்டு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் என்னுடைய காவல், என்னோட கூட இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆமீன். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ முறையை மாற்றினார். 4வதாக, தேவ முறையை மாற்றினார் என்று சொல்லுகின்ற போது வானத்தின் அப்பத்தாலே பசி தீர்த்தார், புதிய முறையிலே போஷித்தார் என்று பார்க்கிறோம். 2வதாக, கைப்பட கற்பனைகள் எழுதினார். யூஸ்வலா ஆண்டவர் வாய் கொண்டு தான் பேசினார். ஆதாமோடு எப்படி பேசினார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கு, வாய் கொண்டு தான் பேசினார். ஆண்டவர் ஆபேலோட வாய் கொண்டுதான் பேசுகிறார். ஆண்டவர் சேத்தோட கூட அல்லது ஏனோக்கோட எந்த தீர்க்கதரிசியோடையும் பேசுகிற போது ஆண்டவர் வாய் மூலமாக பேசுகிறார். ஹி ஜஸ்ட் டாக்ஸ் டு தெம். ஆனா இஸ்ரவேலருக்கு தான் முதல் முறையாக கையை கொண்டு எழுதுகிறார். ஒரு முறை கற்பலைகள் எழுதினாரு, அது நாம் யாத்திராம் 24:12 வாசிக்கிறோம். அதை மோசே உடைத்து போடுகிறான். உடைத்து போட்ட உடனே அவர் இரண்டாவது முறையும் ஆண்டவர் அதை எழுதினார். ஆண்டவர்தான் எழுதினான்றதுக்கு வசனம் இருக்குது. உபாகமம் 5:1-5 பார்க்கிற போது நாம் ஆண்டவர் தம்முடைய கைப்பட அதை எழுதினார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. சில சொல்லுவாங்க 10:1-5 சில சொல்லுவாங்க அதை மோசே தான் எழுதுறா, ஏன்னா 34 கொடுக்கப்பட்டிருக்க ஒரு குறிப்பை வைத்து அவள் சொல்லுகிறாள். ஆனால் அங்கே ஒரு அந்த அதனுடைய விளக்கம் அதுவல்ல என்று பண்டிதர்கள் இப்போது கண்டுபிடிச்சிருக்கார்கள். ஆண்டவர் தான் ரெண்டு முறையும் மனுஷனுக்காக எழுதினார். ஹல்லேலூயா. மோசே ரெண்டாவது முறை கற்பலையை கொண்டு வந்தான், அதை அழைச்சு கொண்டு வரது அவனுடைய வேலை. முதல் முறை ஆண்டவர் கற்பலையும் சப்ளை பண்ணாரு, எழுதியும் கொடுத்தாரு. ரெண்டாவது முறை கற்பலையை நீ கொண்டு வா, நான் எழுதி கொடுக்கிறேன். மனுஷனை பார்த்தா மாத்துகிறார். மூன்றாவது முறை இது அருமையான ஒரு முறை பார்க்கிற போது எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:33 வாசிங்கள். எரேமியா 31:33 என் நியாயப்பிரமாணத்தை உள்ளதில் எழுதுவாரு. முதல்ல கல்லில் எழுதி பார்த்தாரு, ஃபர்ஸ்ட் டைம் உடைச்சு போட்டான். ரெண்டாவது முறையும் அவர் எழுதி பார்த்தாரு, அதையும் இவர்கள் பின்பற்றவில்லை, தேவனுடைய உள்ளத்தை உடைத்து போட்டார்கள். ஆனால் மூன்றாவது முறை சொல்றாரு, இனி நான் இருதயத்தில் எழுத போறேன்னு. அதையாவது பின்பற்றினானா? இல்லை. அதனால் தான் தேவனே மனிதனாக உலகத்தில் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு ஜனத்தின் தேவனாகி உலக ஜனத்தோடு பேசினார். இது ஒரு பெரிய கிரிட்டிசிசம். ஆண்டவர் இஸ்ரவேல் தான் தன்னுடைய ஜனம் சொல்றாரு, மற்ற ஜனம்லாம் என்ன ஆச்சு? அவர் இஸ்ரவேல் ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு தேவன், அவர் மற்றவர்களுக்கு அவர் தேவன் இல்லை, அவங்கவுங்களுக்கு அவங்க தெய்வம் இருக்கான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதுவல்ல, இன்றைக்கு நான் இங்கிருந்து பேசுவதை நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறீர்கள், ஒலிப்பதிவு செய்ததை பிறகு மற்றவர்களும் கேட்பார்கள். இதுவே டிவி இருந்து பேசுறோம், நாங்கள் ஒரு சின்ன அறையிலிருந்து பேசுறாங்க கூட உலகம் முழுக்க அதை பார்க்கிறது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை வைத்து உலகத்தோடே உரையாடுகிற தேவராய் இருக்கிறார். ஆமென். இஸ்ரேல் தான் அவருடைய பிளாட்ஃபார்ம். இந்த புல்பிட் மாதிரி இஸ்ரேல் வாஸ் இஸ் புல்பிட், பட் இட் வாஸ் அட்ரஸிங் தி குளோபல் ஆடியன்ஸ். ஆமென். இதுதான் சத்தியம். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஓசியாவிலே 12:4 சொல்லுது, வாசிக்கிறது ஓசியா 12:4, ஓசியா 12:4. ஓசியா 12. ஒரு நிமிஷம் இருங்க. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, எவனை? யாக்கோபை. பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து, யாக்கோபை சந்தித்து என்ன பண்ணாரு? பாஸ் கரெக்ட்மா? 12 ரைட். நம்மோடு பேசினார், நம்முடைய பேசினாரு, யாக்கோபோட பேசுறாரு. நீ மனுஷனோடும் தூதரோடும் போரிட்டு மேற்கொண்டாய் என்று சொல்லி அவனுடைய தொடை சந்தை தொட்டாரு, அதான் போட்டிருக்கு பைபிள்ல. ஆனால் ஓசியா கொடுக்கிற விளக்கத்தில் சொல்றாரு, யாக்கோபோட பேசினாருப்பா, ஆனா உனக்கா தான் பேசினான்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உன் பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவ பலத்தை நீ சார்ந்து கொண்டு சொல்லாமன்றமும் சொல்லிட்டாரு. ஆமேன். அல்லது ஆமேன். உங்களுக்கு கூட சொல்லுகிறேன், இந்த ஊழியம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நான் மெய்ப்பர்களுக்கு ஒரு முறை ஃபாதர் பர்க்மனுடைய சபை மெய்ப்பர்களுக்கு பேசினேன். நான் சொன்னேன், மெய்ப்பருடைய கையிலும் காயங்கள், இருதயத்திலும் நெஞ்சிலும் காயங்கள். கையில பட்ட காயங்கள் எப்போ தெரியுமா? காணாமற் போன ஆடை தேடுவதற்கு அவன் முழுப்பதற்குள்ளே போனான். ஆடு தப்பிட்டு மெய்ப்பருடைய கை தப்பவில்லை, கையெல்லாம் காயம். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டை கொண்டு பட்டியல் அடைச்சு 3rd மார்பிலே காயம், முள் குத்தி அல்ல, கொம்பு குத்தி. எந்த ஆட்டை அவன் தீனி போட்டு வளர்த்த அந்த ஆடே வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது. First time it was the thorns, second time it was the horns. இதுதான் மெய்ப்பு பணி. மெய்ப்பு பணி என்பது பெரிய பிரமாதம் அல்ல, ஏனென்றால் அவ்வளவு பாடுகள் நமக்கு உண்டு. நெஞ்சிலையும் காய வரும், கையிலையும் காய வரும். எனக்கு நான் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்களுடைய பாஸ்டர் சொன்னதை நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னாரு, ஜெர்மன் பாஸ்டர், ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு பி பீட்டன் அப் ஃபார் ஜீசஸ்? எஸ் நான் சொன்னேன். அவர் சார், யூ வில் பி என்னார் அடுத்தது. அவர் ப்ராஃபிட், யூ வில் பின்னு சொல்லி சொன்னாரு. இயேசுவும் காயப்பட்டார், பிரதான மேய்ப்பனே காயப்பட்டாரு, உன்னை ஆடை பண்ற நானும் காயப்பட்டிருக்கிறேன், நீயும் காயப்படுவாய். பாருங்க, இது காயம் டு காயம் டு காயம், பெருங்காயம். இது
சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொன்னார், அதான் நான் மறக்கதில்ல. என்ன தெரியுமா, அவர் இயேசு காயத்திற்கு பதில் காயத்தை கொடுக்கவில்லை, என்னத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தார். அவருடைய தழும்புகளா நாம் குணமாகிறோம். தமிழ்ல, ஹிந்தி, இதுல, ஜெர்மன்ல எப்படி, அவருடைய காயங்களா நாம் சுகமாகிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அவருடைய காயங்களா நமக்கு சுகம். மேய்ப்பனே மேய்ப்பனே, நீ அடிபட்டாலும் உன்னுடைய காயங்கள் மற்றவர்கள் சுகத்தை தான் கொடுக்கணும். அதான் நம்முடைய அழைப்பு. ஆமே, என்னுடைய அழைப்பு தான், நம்ம எல்லாருடைய அழைப்பு தான். எவ்வளவு காயப்பட்டால் நம் ஊழியத்தை நாம் செய்து கொண்டே இருப்போம், ஏனென்றால் சுகம் கொடுப்பதான் நம்முடைய தொழிலாய் காணப்படுகிறது. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லது ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, அவர் பாரிஸ் போயிருந்தாராம். பாரிஸ் போன போது ஒருத்தர் சொன்னான், பாஸ்டர், நான் தான் உங்களுடைய கூட்டம், வன்னியில் நடந்த கூட்டத்திலே நான் முட்டையை இருந்தேன், கல்லை இருந்தேன். நானா அடப்பா, இப்ப என்ன பண்ற, நான் ஊழியம் செய்யறேன். நானா யாரு, பாரிஸ்ல, சுவிட்சர்லாந்து போனாராம். சுவிட்சர்லாந்து போயிட்டு சுவிட்சர்லாந்துல சொன்னாராம், சுவிட்சர்லாந்து பேசிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தாராம், சொன்னா, பாஸ்டர், நான் தான் வந்துட்டு மட்டக்களப்புல உங்க கூட்டத்தில் முட்டை அடிச்சேன். நானும் அடப்பாவி, இப்ப என்ன செய்யறேன்னு கேட்டாராம். இப்ப நான் ஊழியக்காரனா இருக்கேன். ஜெர்மனிக்கு வந்தார், நீங்க இருந்தீங்களா அந்த கூட்டத்தில், அந்த கூட்டத்தில் பேச ரெக்கார்டா இருக்கு. ஜெர்மனிக்கு வந்த போது அவர் பேசினார், இது போல என்னுடைய கூட்டத்திலே கல்லை வீசியவனை நான் பாரிஸில் சந்தித்தேன் ஊழியக்காரனாக, மட்டக்களவிலே முட்டை வீசியவனை சந்தித்தேன் சுவிட்சர்லாந்துல ஊழியக்காரனா அப்படின்னு ஒருத்தன் ஏன் சொன்னான், ஐயா, நான் தான் முல்லைத்தீவில் உங்க கூட்டத்தில் பட்டாசு வீசினேன்னா, பெரியாள் நம்ம ஊரில் உட்காந்துருக்காரு, நீ என்னடாப்பா பண்றேன்னு அவரு, நானும் ஊழியம் செய்கிறேன். அல்லலியா, இதுவரைக்கும் ஆனா ஊழியம் செய்தார்கள், அட்டு ஊழியம், அவளை ஆவனா ஊழியத்துக்கு கத்த மாத்தான், ஆண்டவர் ஊழியத்துக்கு மாத்தினார். கத்தக சோத்திர தேவன் பெரிய கதை. கடைசி பகுதி, அப்ப ஆண்டவர் யாக்கோபோட பேசி நம்மோட பேசுறார். ஆண்டவர் ஒரு இனத்தை கொண்டு அவன் மூலமா நம்மோட பேச, ஒரு இனத்தை கொண்டு நம்மோட கூட பேசுகிறார். அதை தான் ரோமர்லே 9:30-32 நான் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 9:30-32. சரி, கடைசியாக ஒரே ஒரு பகுதி சொல்லி வாசி பிடிக்க போகிறோம். வானாதி வானங்குள்ள தேவாதி தேவன் கூடாரத்திலே வந்து இறங்கினார். வானாதி வானங்குள்ள தேவாதி தேவன் கூடாரத்திலே வந்து இறங்கினார். நான் சொல்ற காரியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்க கேட்டுங்க. ஆண்ட உலகத்தை எத்தனை நாள் படைச்சார், 6 நாள் கரெக்டா, இல்ல சந்தேகம் வந்துருச்சு, 6 நாளிலேயே படைத்தார் இந்த பூமியை, கரெக்டா, ரைட். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும்ன்றதுக்கு எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ணாரு ஆண்டவர், ஈஸி, பிள்ளைகளே சொல்லுவாங்க, சொல்லுங்கம்மா. ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எவ்வளவு டைம் எடுத்தாரு, உலகத்தை படைக்கிறதுக்கு 6 நாள் மனுஷனையும் சேர்த்து. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஆசை கூடாரம் கட்டி கொடுறான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, 40 days. மேல அவன் ஃபாஸ்டிங்கோட இருக்கான், அவன் அந்த ஃபாஸ்டிங்கோட இருக்க 40 நாட்கள் சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஆதரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு சொல்லி. ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் தெரியுமா, எத்தனை சாப்டர் தெரியுமா உங்களுக்கு ஆசிரிப்பு கூடாரத்துக்கு, எக்ஸடஸ் யாத்திராம 25-31, அப்புறம் யாத்திரா 35-40, எவ்வளவு வருது, 25, 26, 27, 28, 29, 30, 31, 35, 36, 37, 38, 39, 40, ஆக மொத்தம் 13 chapters. ஒன்லி ஆசிரியர் கூடாரம் கட்டுறத பத்தி. அப்ப நான் பார்க்கிறேன் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கூட, என்னத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. நான் முதல்ல தமிழ் பைபிள் படிச்சப்போ அப்பதான் ஹிந்தியில படிச்சுட்டு வந்தேன். எனவே தமிழை இம்ப்ரூவ் பண்ண ஆசையில தமிழ் பைபிளா படிச்சுட்டு வருவேன். இந்த யாத்திரியா வரைக்கும் நல்லா ஓடும், இந்த கதையெல்லாம் வரப்ப நல்லா ஓடும். பிறகு ஆசிரியர் கூட வந்தான் தொலைஞ்சேன் நான். சோ லாங் அண்ட் நோ லாங்கர், சோ ஹை அண்ட் நோ ஹையர், சோ வைட் அண்ட் நோ வைடர், இவ்வளவு நீளம் அதை மாதிரி ஜாஸ்தி அதுக்கு பேர கூடாது, இவ்வளவு உயரம் அதை மாதிரி குறைக்க கூடாது, கூட்டக்கூடாது, இவ்வளவு அகலம், எல்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லி, இந்த ஆணி, இந்த குண்டூசி, இந்த ஸ்தம்பம், இந்த திரை, எல்லா டீடைல்ஸும் சொல்றாரு. ஏன் தெரியுமா, அவர் வசிப்பதற்கான கூடாரம் முதல் முதலாக பூமியிலே அமைக்கப்பட்டது. அப்போதுதான் பரலோகத்திற்கு தேவன் பூமியிலே வசிக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் ஸ்பெசிபிகேஷன் கொடுத்தாரு. ஆனால் அதே தேவன் பிறகு கல்லால கட்டினாங்க, அதுலயும் நிறைய ஸ்பெசிபிகேஷன் இருந்துச்சு. ஆனால் கடைசியாக நம்ம காலத்தில் எங்க வசிக்கிறாரு, 1 Corinthians 3:16 வாசிங்கள், 1 Corinthians 3:16.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் வாசமாயிருக்கட்டும் அறியீர்களா? அறியாதிருக்கீர்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆசிரியர் கூடாரம் கட்ட சொல்றதுக்கு 40 நாள் சொல்லிக் கொடுத்தார் அவருக்கு எப்படி கட்டணும்னு சொல்லி. ஆசிரியர் கூடாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எசேக்கியேல் சொல்றான், God is there, அதான் யெகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கேயே இருக்கிறார். எங்க? ஆசிரியர் கூடாரத்தில், எருசலேமில் இருக்காரு. அப்போ எருசலேமில் ஆசிரியர் கூடாரம் ஆலயம் இருக்கிறது. அப்போ சார் அங்கே இருக்கா? God is there, ஆண்டவர் அங்கேயே இருக்கிறார். எங்கே? ஆண்டவருடைய நகரத்திலே, தம்முடைய ஆலயத்திலே அவர் இருக்கிறார். பரலோகத்தில் இருந்த தேவன் ஒரு இடத்துக்கு இறங்கி வந்தார். அப்போ தங்கறதுக்காக மனுஷர்கள் மத்தியிலே தங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆசிரியர் கூடாரத்துக்கு இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன். ஆமென். ஆனா இப்ப எங்க இருக்காரு? நமக்கு உள்ள இருக்காரு. அப்ப எவ்வளவு ஸ்பெசிபிகேஷன்ல இன்னைக்கு பல காரியங்கள் பேசப்பட்டது பரிசுத்தத்தை குறித்து. நம்ம வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா வச்சிருக்கணும். ஆசிரியர் கூடாரத்துக்கு இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன். ஆசிரியர் கூடாரம் பரலோகத்துக்கு போகாது, அது எங்க போச்சுன்னு தெரியாது, போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் எங்க பரலோகத்துக்கு போக நமக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள ஆவியான வாசம் பண்ணுகிறார். அப்படி இருந்தால் எவ்வளவு பரிசுத்தமா இந்த சரீரத்தை நாம் வைத்துக் கொள்ள வேணும். இந்த சாட்சி ஒருபோதும் இழந்து போகாதீருங்க. ஆமே. இதை நான் சொல்வதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரணம் என்ன தெரியுமா? நான் பார்த்த ஜெர்மனி வேற, நான் பார்த்த எழுப்புதல் வேற. பயங்கரமான எழுப்புதலை கண்ட தேசம் ஜெர்மன் தேசம். என் வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க, நான் பேசுறபோது இலங்கை பேசுறது என்னையும் சேர்த்துதான் பேசுவேன். என்னால் அந்த தேசம் என்னுடைய தேசமா ஏற்றுக்கொண்டேன். காரணம், அப்படிப்பட்ட காலங்கள் அவைகள். தேசத்திலே நெருக்கம், போராட்டம், பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த நாட்களில் இங்க வந்த மக்கள் வேகமாய் ரட்சிக்கப்பட்டு கத்தருக்காய் உயிரை கொடுத்து உள்ளே செஞ்சாங்க. அது ஒரு காலம். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க கனடா போய் பாருங்க, எவ்விடம்னு கேட்டா யாழ்ப்பாணம் சொல்றதை விட்டுட்டு ஜெர்மனின்னுவாங்க. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இப்ப இருக்கான்னு தெரியல. அப்படி ஒரு காலம் இருந்தது. நாங்க ஜெர்மனி, நீங்களும் ஜெர்மனியா? நான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன் கனடாக்கு. பாஸ்டர், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்களும் ஜெர்மனி தான். யாரை பார்த்தா ஜெர்மனி, ஜெர்மனி, அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். அல்ல, நான் பிரான்ஸை சேர்ந்தேன். அப்படி ஒரு காலம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம இங்கே சந்தித்தார் இந்த தேசங்கள்ல. நான் என்ன சொல்ல வரது, உங்களுக்கு ஜெர்மனியிலே எழும்பின அந்த எழுப்புதல் தீ தான் இங்கிலாந்துக்கு போச்சு. எந்த சபையும் போய் பாருங்க, ஜெர்மன் விசுவாசிகள் ஏராளமா இருக்காங்க, அல்ல சுவிஸ் விசுவாசிகள். கனடா போய் பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் நிறைய பேர் தலைவர்களா இருக்கிறார்கள், ஜெர்மன் பிள்ளைகள் எல்லாம். அது ஒரு காலம், பயங்கரமான. இப்ப நானும் பாஸ்டர் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்கோம் இலங்கையில, சிலோம்ல. இல்ல, சிலோம்ல ஒன்றாக ஸ்டே பண்ணோம். பாஸ்டர் பயங்கர சிக்கப்போ, அவங்க உள்ள முழுக்க, அவருடைய வாழ்க்கை முழுக்க, தரிசனம் முழுக்க, அதான் வேற எதையுமே நினைக்கவில்லை அந்த நாட்கள் அவைகள். நம்முடைய பிள்ளைகள் அப்படியாய் அலைஞ்ச நாட்கள் அவைகள். ஆனா இப்ப பாக்குற போது ஒரு தளர்ச்சியை நான் பார்ப்பேன் உலகத்திலே, அது விசேஷமா நம்முடைய தேசங்கள்ல. இப்ப எல்லாருக்கும் விசா கிடைச்சிருச்சு, சிட்டிசன்ஷிப் கிடைச்சிருச்சு, தேசத்தினுடைய போர் முடிஞ்சிருச்சு. இங்கே வருகிற போது நம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியங்கள் நம்ம யோசிக்கிறோம். வீடுகள் வாங்குவது, காணிகள் வாங்குவது, இன்னும் பல காரியம் செய்வது, பணம், நம்ம கம்ப்ளீட்டா தளர்ந்து போயிட்டோம். நமக்கு தேவையானதை செய்ய வேண்டும் கத்த சொல்ல, செய்யுங்க. ஆனால் நீங்கள் நீதியையும் இரக்கத்தை விட்டுவிடக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டுவிடக்கூடாதாமே. ஒரு பெரிய ஒரு தளர்ச்சி வந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ரொம்ப சேட் திங். தேவனை அறியாமல் இங்கே வந்தோம், தேவனை அறிந்து கொண்டோம். நித்தியத்தை குறித்து ஒரு நம்பி, நித்தியம் இல்ல, யுகத்தை குறித்த நம்பிக்கையெல்லாம் வந்தோம்ல. எங்க வாழ்வான், எங்க சாவான் மனுஷன் ஒண்ணும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்தோம். ஆனால் ஆண்டவர் ஜீவனை மட்டும், நித்திய ஜீவனை கத்து கொடுத்தார். தேவன் பெஸ்ட் கண்ட்ரில கொண்டுதான் எல்லாவற்றையும் பெஸ்டா செஞ்சார். பெரிய காரியங்களை செய்தீர்கள். ஏராளமான தலைவர்கள் இங்கு உற்பத்தி ஆனார்கள். ஏராளமான பேர் இங்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஏராளமான காரியம் நடந்தது. இங்கிருந்து எழுப்பது உலகம் முழுக்க போச்சு. ஆனால் இன்றைக்கு நாம் தளர்ந்து போய்விட்டோம், குளிர்ந்து போய்விட்டோம். இட்ஸ் வெரி வெரி சேட். நான் எனவே தயவுசெய்து நான் உபாமத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன். திரும்ப எழுப்பி நில்லுங்கள், சபையை கட்டி எழுப்புங்கள். ஆமே. இந்த சபை உங்கள் கையில், இது நம்முடைய சபை. ஹல்லேலூயா. இது நம்முடைய சபை. உங்களுக்கு தெரியும், நான் சபைகளை அமைப்பதே இல்லை. என்னோட அழைப்பு அப்படிதான், எந்த சபைக்கு போறோம் அந்த சபை எனக்கு. நான் இப்ப நைட்டு 8 மணிக்கு ஃபிளைட்டு, அதனால பயப்படுத்தி முடிச்சிருவேன். 8 மணிக்கு ஃபிளைட். அந்த ஃபிளைட்டு பிடிக்கிற வரைக்கும் உங்க சபை தான் என்னுடைய சபை. பாஸ் ஒத்திட்டாலும் ஒத்திடலாம், இதான் என்னுடைய சபை. ஃபிளைட்டை ஏறிட்டோமா, அடுத்து எங்க போறேன்? பிரான்ஸ்க்கோ லியோ எங்கேயோ போறேன். அது என்னுடைய சபை. இப்போ வர்ற போது இது என்னுடைய சபை. அந்த வைராக்கியத்தோடு அந்த வாஞ்சியோடான் பேசிக்கொண்டிருக்கேன். மெடிக்கல் அட்வைஸ் படி நான் 15 நிமிஷம் மேலே பேசக்கூடாது, ஹார்ட்டுக்கு அது பிளாஸ்டுன்றார். ஆனால் நான் 15 நிமிஷம் உள்ள பேசினா அது எனக்கு பிளாஸ்டுங்க இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனவே பாருங்கள், கர்த்தருக்காய் நல்லா ஊழிச்சுங்க. நாங்கள்லாம் இளைஞர்களாய் அந்த நாட்டில் ஊழியங்களை ஆரம்பித்தோம். இப்போ வயசாயிடுச்சு, தலையெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, இல்லை உடம்புல சக்தி பெருசா இல்லை. ஆனால் இந்த ரிமைனிங் பெட்ரோல்ல வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஹலோலுயா, வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாது. ஹலோலுயா, கர்த்தர் திருநாமத்துக்கு மகிமை உண்டாதாமே. நான் நேற்று போன வாரம் நார்வேல இருந்தேன். நார்வேல என்னுடைய சகோ ஃப்ரெண்டு சொன்னார், பாஸ்டர் என்னுடைய கார் பாருங்க, ஆட்டோ, அதாவது செல்ஃப் டிரைவிங் கார்ல, அட்டானம் கார். அந்த கார் வந்து அமெரிக்காவில் வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் நார்வேல அந்த சட்டம் வரவில்லை தானா ஓடுற கார இயக்கத்துக்கு. எனவே கையை மட்டும் வச்சுக்க சொல்றாங்க. அவர் சொன்ன, இங்க பாரு பாஸ்டர், கை வச்சுட்டு இருக்கேன். அவர் கை வச்சு கார் பாட்டுக்கு ஓடுது. அதுக்கு கதவு திறந்தா அது மேல வானத்தை நோக்கி திறக்குது. இந்த பேட் மொபைல் மாதிரி என்னென்னமோ செய்த அந்த கார் எல்லாம் பண்ணுது. காரு 5 சாட்டலைட்டோடு இணைக்கப்பட்டிருக்குது. பல காரியங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். கடைசியா நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் ஆட்டோனம் கார் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஸ்டீரிங்ல கையை வச்சிருக்கோம், ஆனா கார் தானே ஓடிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஷண்ட்ல ஓடுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர்ல ஷண்ட்னா என்னன்னா, இந்த குட்ஸ் ட்ரெயின்ல இடிச்சு தள்ளும் அந்த இன்ஜின், இன்ஜின் போயிடும். இந்த இடிச்ச இடிப்பிலே இது ஓடிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு தூரம் ஓடும், அந்த மொமெண்டம் இருக்கிற வரைக்கும் ஓடி அப்புறமே அது நின்று போயிடும். அந்த மாதிரி ஷண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைய ஜெர்மன் வாழ்க்கை, ஐரோப்பிய வாழ்க்கை. நான் உங்களுடைய ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், திரும்ப ஓடு, திரும்ப ஓடுங்க. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? 1903 அசூசா தெருவிலே நெருப்பு பிடிச்சு எரிந்த போது பெந்தகோஸ்தே இயக்கம் பிறந்தது, 1903. அந்த சமயம் அந்த அக்னி தான் உலகம் முழுக்க போச்சு. ரெண்டே ரெண்டு தேசங்களில் அவங்களுடைய ஓன் அக்னி இருந்துச்சு. அதுல ஒன்று இலங்கை, ஆச்சரியப்படுவீங்க. சாது சுந்தர் சிங் வந்தார். பிறகு சிபிஎம் மூவ்மெண்ட், இலங்கை பெந்தகோஸ்த மூவ்மெண்ட் வந்தது. இட் இஸ் ஒரிஜினல், இட் இஸ் நேச்சுரல். இதை குறித்து விஸ்கான்சின்ல ஒரு பிஎச்டி தீசிஸ் இருக்கு. இலங்கையினுடைய எழுப்புதல் இலங்கையிலிருந்து வந்தது, அது வெளிநாட்டிலிருந்து வரல. அப்கோர்ஸ் ஸ்வீடன் ஒரு சகோதரி வந்து ஊழியம் செய்தார்கள், ஆனால் அது இலங்கையினுடைய நெருப்பு. அது அதே மாதிரி இந்த ஊர் முல்லைமர் பெவேகு என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே ஒரு பெரிய அக்னி பற்றி இருந்த இந்த ஏரியால பெரிய எழுப்பதை கண்ட தேசம் இது. அதே எழுப்பது 2வது அலையாக தமிழர்கள் மத்தியிலே இருந்தது. எவ்வளவு பேர், எவ்வளவு ஊழியர்கள், எவ்வளவு விசுவாசிகள், பெரிய ஒரு அலையாக இருந்தது. அந்த அலைகள் எங்கே? அலைகள் ஓய்வதில்லைன்னு வாங்க, ஆனால் ஓய்ந்த அலைகளை இப்போதுதான் நான் பார்க்க தேடிக்கொண்டிருக்க. அந்த அலைகள் தண்ணீருக்குள்ளே கிடக்கின்றன. தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். ஒருவேளை மோசே சொன்ன மாதிரி என்னுடைய கடைசி செய்தியா இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகிறேன், பிளீஸ் ரிட்டர்ன் டு தி ஃபார்மர் டேஸ். முந்தின விலை நினைக்க வேண்டாம், முந்தின நாட்டு கொஞ்சம் திரும்புங்க. எவ்வளவு பலத்தோடு கத்தருக்கு ஊழியம் செய்தோம், எவ்வளவு கத்தருக்காக நாம் ஓடினோம். இந்த பிரதேசம் பண்ண மாதிரி ஊழியம் மற்ற பிரதேசம் படிச்சா தெரியாது. அப்படிப்பட்ட எழுப்பது இந்த தேசத்திலே வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு நான் உங்களிடம் நான் மன்றாடி நான் கேட்கிறேன், இந்த 17வது உங்களுடைய ஆண்டு விழாவிலே, ஐ வாண்ட் டு சீ த ஓல்டு மூலேமர் விவேகம், அந்த பழைய ரூர்கிபீட்டுடைய அந்த எழுப்புதலை இன்னொரு முறை நான் காண விரும்புகிறேன். ஆமென். மோசே காண விரும்புவது கானான் தேசத்தை, நாங்கள் காண விரும்புவது இன்னொரு எழுப்புதல் அலையை. அந்த அலை ஓயக்கூடாது கர்த்தர் வருகை வரைக்கும். ஆமென். எனவே இங்கே வானாதி வானக்குள்ளா தேவாதர் மனுஷ மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். கடைசியில ரெவலேஷன் போன எங்க வாசம் பண்றாரு? நம்மோடைய வாசம் பண்றார். பர்மனண்டா வந்துடுறாரு. ஆக்சுவலா எங்க இருக்க போறோம் நம்ம தெரியுமா உங்களுக்கு? என் இயேசு படிச்சு பாருங்க, கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகங்களை. அதுல ஆண்டவர் கடைசியாக புதிய பூமியில புதிய எருசலேம் இறங்கி வருது, அதுல நம்ம இருப்போம். ஆண்டவர் நம்மோட கூட இருக்க போறார். ஆமீன். அது பரலோகத்தின் விரிவாக்கன்னு வச்சுக்கலேன். அப்ப அதிலே கர்த்தர் இந்த புதிய பூமியில் நம்மோட கூட அவர் காலா காலமா நித்திய நித்தியமா நம்மோட கூட அவர் வாசம் பண்ண போகிறார். இப்ப இந்த முறை நான் அழமாட்டேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் தாமே என் கண்ணீரை துடைப்பார். கண்ணீரை வராமல் காத்துக்கொள்வார். ஆமென். கண்ணீரை வராமல் காத்துக்கொள்வார். கர்த்தர் திருநாமத்திற்கு மகிமை உண்டாதா. நான் அடிக்கடி சொல்ற காரியம், என்னுடைய மிக க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய மனைவி ஆண்டி, உங்களுக்கு தெரியும், வெரி சாஃப்ட், சரியான சாஃப்ட். ஆனால் என்னுடைய கண்ணீரை துடைப்பது என் மனைவி. ஆனால் துக்கமான செய்தி என்னன்னா, அவங்க தொடச்சாலும் திரும்ப கண்ணீர் வருது. ஆனால் பர்மனண்டாக தொடக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருத்தர் தான். ஏனென்றால் அவர் கன்னத்தில் கையை விட்டு, கன்னத்தில் கையை வைத்து கண்ணீரை துடைப்பதோ நிற்காமல் கண்ணுக்குள் கையவிட்டு கண்ணீர் ஊற்றி அடைக்கிறார். மற்றவங்களாம் துடைக்கிறாங்க, இவர் அடைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடைக்கும் தேவனை அடைக்கலமா நீங்கள் கொண்டால் நீங்களும் சொல்லலாம், அனாதி தேவனை எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இது உங்கள் சபைக்கு கத்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இந்த நாளிலே, அதோட கூட உங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கத்தரை நேசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், அதையே யோசியுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ஜெபிச்சு முடிப்போம். தாப்பனே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துவேன் கத்தாவே. இந்த அருமையான இந்த கிருபை திருச்சபையில வரவும் ராஜா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த அற்புதமான ஆராதனையில பங்கேற்க, இந்த விழாவில பங்கேற்க கொடுத்த கிருபைக்காக நன்றி தாப்பனே. நான் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாய் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிகள் நடத்த இந்த குட்டி பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வயசுல இந்த தேசத்துல உமக்கு சாட்சியா இருக்காங்க ஆண்டு. அந்த பிள்ளைகள் நீங்க ஆஸ்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. எகிப்து தேசத்துல யோசிப்பு வாழ்ந்தது போல, பாபிலோனிலே தானியல் வாழ்ந்தது போல, இந்த பிள்ளைகள் வாழ்ந்து அத தேவனுக்காய் சிறக்கத்தக்கதா நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. இந்த சபை நல்லா எழும்பட்டும், இந்த சர்ச் இன்னும் நன்றாக பரவலாகி உள்ள ஊழியர்கள் பெருகட்டும் ராஜா. இந்த ஊழியரெல்லாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் தாடியிலே வடிவதோ நிற்காமல் அவன் அங்கீகளை இறங்கி ராஜா அந்த வாசனையினாலே இடங்கள் முழுவதும் நிரம்ப நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, சபையின் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக ஆண்டவர தேவ கிருபி தங்குவதாக. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மாண்டப்பா, யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியார் பிதாவன கனப்படுத்தும் சொன்னீங்களே, கனப்படுத்துங்க ஆண்டவரே, கனப்படுத்துங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உடைய கிருபை பெருகட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி எடுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.